ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை வெளிப்பாட்டினுடைய நேரத்திலே நாம் கூடியிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த லாக்டவுன் ஒரு மாதிரி முடிவு பெற்று கொண்டிருந்தாலும், நீங்கள் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவை முறித்து கொள்ளாமல் நீங்கள் இன்றும் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையோட கூடிய பயணம் என்பது ஏதோ மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, வயசாகி போனவங்க, அவங்க மட்டும்தான் பைபிள் படிக்கணும், அவங்க தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் பிசாசி எப்படியோ விதைச்சிட்டான். கடவுள் காரியம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பெண்ணா கடவுள் போயிட போகிறாரா அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த பிசாசெல்லாம் சேர்ந்து போட்டி வச்சுட்டான். பிசாசு உலகத்தில் பெரிய பிசாசு லூசிஃபர் எல்லாத்துக்கும் போட்டி வச்சுட்டான். அப்போது மனுஷனை வந்து யார் பெஸ்ட்டு வேயை கண்டுபிடிச்சி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி, யார் வந்து அந்த பிளான் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பல பரிசுகள் அறிவிக்கப்பட்டதான். இப்போ எல்லோரும் ஒன்று ஒன்று சொன்னிச்சிங்க. ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்துச்சு. நான் அவனை தூங்க வச்சுருவேன், நான் அவனை வந்து இச்சைக்குள்ளே வழி நடத்திடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாவெலாம் கொடுத்துச்சு. எல்லாமே தோல்வியுற்றது. ஒரே ஒரு பிசாசு மட்டும் எந்திரிச்சு ரொம்ப அறிவாக ஒரு ஐடியா சொன்னிச்சான், அதுதான் ஜெயிச்சிச்சு. அது என்ன பிளான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? தெரியலன்னா தெரிஞ்சு உங்கள் பக்கத்தில் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? சில பேருக்கு ஆன்சர் தெரியும். இந்த கதையோடைய ஆன்சர் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா அந்த மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? உனக்கு எல்லாம் தெரியுதா, இப்போ நீ அந்ததுல இருந்தியா அப்படின்னு. நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு இங்கே கேட்குது. தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு பிசாசு ஜெயிச்சிச்சான். எப்படி ஜெயிச்சிச்சு அப்படின்னா, அது சொன்னிச்சான், அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், எல்லாம் செய்வோம் ஆனால் நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிச்சான். அவ்வளோதான், எல்லாம் செய்வோம். அவனுக்கு இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தானே அவன் எதிர்த்து போராடுவான். எல்லாம் செய்வோம், கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாம் செய்வோம், பைபிள் படிப்போம், எல்லாம் செய்வோம். இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி டயர்டாக இருக்கு, நாளைக்கு செய்வோம் அப்படின்னு. இந்த நாளைக்குன்னு நம்ம எதை தூக்கி போடுறோமோ அது ஒரு நாள் நடக்காதுன்னு அர்த்தம். அதனால் நல்ல விஷயங்கள் அன்றைக்கே துவங்கணும், அன்றைக்கே செய்யணும். அதனால் நம்ம இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் நம்மளை தூண்டி கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த வார்த்தையின்பால் தூண்டப்பட்டு மகிழ்ச்சியோடு கூட அவங்க பகிர்ந்து கொள்கிற இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்னொரு வீட்டில் சொன்னாங்க, சாயந்தரம் அப்பா எப்படா வேலையை விட்டு வருவாருன்னு எல்லாம் கீபோர்டு எடுத்து வச்சுட்டு ஆல்பட்டு சாமியார் பூசையை போடும், சீக்கிரம் போடு அப்படின்னு அவங்க எங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க, குழந்தைகள் உற்சாகப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய அடையாது. குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அங்கே ஆவியானவர் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுகிறோம், ஆவியானவர் குழந்தைங்கக்கிட்டலாம் வேலை செஞ்சுட்டு நம்மளை மாதிரி பெரியவங்கக்கிட்ட வேலை செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா? குழந்தைங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். பெருமைக்காக இல்லை, குழந்தைகளுக்கு இப்படி ஒரு விஷயம் வெளிப்பட்டுருக்குது அப்படின்னா ஞானிகளுக்கும் விவேகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுதுன்னா நாம் என்ன செய்யணும்? அங்கேருந்து கற்றுக்கணும், நம்ம உடனே ஆண்டவருக்குள்ளே உள்ளே வரணும். ஓகே, வெரி குட். என் அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு நற்செய்தியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் விளக்கி சொல்கிறாரு. பாருங்கள், மெஸ்ஸியா, தாவீதின் மகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தாவீதின் மகன், தாவீதின் மகனே அப்படின்னு நிறைய தடவை வருது பைபிளில். இந்த தாவீதின் மகன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படி நிறைய விவாதங்கள்லாம் இருக்கிறது. அதில் இயேசு சுவாமியே மெஸ்ஸியா வந்து தாவீதின் மகன் என்று அழைக்கப்படுவது எப்படி அப்படிங்கிறத அவர் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு அடையாளத்தை வச்சு அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், மெஸ்ஸியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா நீன்னு அப்படின்னு இயேசு கேட்குறார். கேட்டுட்டு சொல்கிறாரு, தூயாவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம். ஆண்டவர்னாக்க பிதா, பிதாவை தான் ஆண்டவர்னு நம்ம சொல்கிறோம். பிதா ஆண்டவர் என் தலைவரிடம், தலைவர்னா யார்? இயேசு சுவாமி தலைவரிடம். கடவுள் வந்து பிதா வந்து தன் மகனிடத்தில், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும். என் வலப்பக்கத்தில் உட்கார்ந்துரு, உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நான் காலடியில் வீழ்த்துற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? பாருங்கள், தாவீதே சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் எப்படி சொன்னார்? அதான் முதலே சொல்லியாச்சு, தூயாவியின் தூண்டுதலால் அவர் அதை முன்னுரைச்சிருக்கிறாரு. அப்போ தாவீது வந்து இயேசுவை வந்து தலைவர் என்று குறிப்பிடுறார், தனக்கு தலைவர். ஆனால் தாவீது வாழ்ந்த காலம் முன்னாடி, இயேசு வாழ்ந்த காலம் பின்னாடி. அப்போ தாவீதே சொல்கிறார், இயேசுவை குறித்து முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டாரு இயேசு தலைவர் அப்படின்னு. அப்போனா தாவீதுக்கு முந்தைய நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர் அந்த தூயாவை அறிந்திருக்கிற ஒரு அடையாளம் இந்த இயேசு கிறிஸ்து. அப்போ மெசியா என்பவர் திடீர்னு வந்தவர் அல்ல, அவர் ஏற்கனவே தந்தையோடு இருந்தவர் என்பதை இயேசு சுவாமி இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறார். இப்போ பாருங்க, தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி? அப்போ தாவீது தன்னுடைய தலைவரை வந்து மகன் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம மற்ற இடத்துல பார்க்குறோம், திருப்பாடல் 110:1 அதே வார்த்தைகள் வருகிறது. அங்கேருந்து தான் இவர் எடுத்து சொல்கிறாரு, ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்க வீற்றிடும் என்று உரைத்தார் அப்படின்னு எபிரேயர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் வானதூதர் எவரிடமாவது எப்போதாவது நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று கூறியதுண்டா? வேறு யாருக்குமே இந்த வல்லமையான வார்த்தை சொல்லப்படலை, மகனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மகன் கடவுளுடைய தந்தையுடைய நேரடியான ஒரு அடையாளமாக இருக்கிறத இந்த இடத்துல எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் வந்து உறுதி செய்யுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இதை போல் நிறைய இடத்துல நம்ம இதனுடைய அந்த அடையாளங்களை நம்மளால் பார்க்க முடியும். திருத்தூதர் பணியில் நம்ம 2வது அதிகாரம் பாருங்கள், 34 உள்ள இறைவசனம், விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டவர் தாவீது அல்ல, ஏனெனில் ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிடும் என்று கூறினார் என்று அவரே சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பிதாவை தான் நம்ம ஆண்டவர்னு சொல்லணும், ஆனால் இயேசுவை வந்து நம்ம மெசியாவை ஆண்டவர்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ கடவுளில் எந்த பங்கு அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா ஆண்டவர் அப்படிங்கிற தன்னுடைய பங்கை கொடுத்துருக்கிறார். பழைய வார்த்தை கர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன், நம்ம நிறைய நம்ம கேத்தலிக் இதில் வந்து அந்த கர்த்தருங்கிற வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துறதில்ல, இது ஆனால் பழைய வார்த்தை இங்கே தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம ஆழமாக பயன்படுது, இந்த கர்த்தருங்கிற வார்த்தை எடுத்துட்டோம். தந்தைக்கு வந்து தந்தைன்னு சொல்கிறோம், தமிழ் படுத்தியிருக்கிறோம், தமிழ் படுத்துறதுனால பிதான்னு சொல்கிறோம், தந்தைன்னு சொல்ல இப்போ பழக்கி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த வார்த்தையினுடைய மாற்றத்தில் இந்த கர்த்தருங்கிற வார்த்தையை பார்த்திங்கனாக்கா சபைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க, இயேசுவுக்கும் பயன்படுத்துவாங்க, பிதாவுக்கும் பயன்படுத்துவாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த பெரிய டிஸ்டிங்ஷன் நம்ம பார்க்க முடியாது இந்த கர்த்தருங்கிற வார்த்தையில். ஆனால் கர்த்தருங்கிற வார்த்தை தந்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை, அது மகனுக்கும் ஒப்பிட்டு குறிக்கக்கூடிய வார்த்தையாக மாறி இருக்கிறது. எப்படின்னா தந்தையினுடைய பெருந்தன்மையான அந்த செயல், அதை தான் இங்கே திருத்தூதர் பணியில் அவங்க ரெண்டையும் சேர்த்து பார்க்குறாங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையிலிருந்து இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பாருங்க. பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்க கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ரெஃபரன்ஸுடைய விளக்கம் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே உடனே அவங்க உள்ளம் குத்தப்பட்டவர்களாக கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? பேதுரு அவர்களிடம் சொன்னார், நீங்கள் மனம் மாறுங்கள். பாருங்க, அதுதான் ரிசல்ட், மனம் மாறுங்கள். இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ மனம் மாறு, உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் நிறைவு செய்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்போ தாவீதின் மகன் என்று சொல்லப்படுகிற அந்த அடையாளம் இருக்குது, அது தாவீதினுடைய அரியணைக்கான ஒரு அடையாளம். தாவீது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ பர்சன். நம்ம தாவீதுன்னு பார்க்குற போது தாவீதினுடைய அந்த டினாஸ்டின்னு சொல்லுவாங்க, அந்த அரசாட்சியினுடைய அந்த நிலை, அந்த அரசாட்சியைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல தாவீதுங்கிற அடையாளத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் தாவீதின் மகன் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த அரசாட்சிக்கு உரிமை உள்ள ஒருவர் வருகிறார். அந்த அரசாட்சி என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கான ஒரு அரசாட்சியான நிலை மட்டுமல்ல, அது உலகம் முழுமைக்குமான அரசாட்சி. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பையன் ஓடி வந்து என்னட்ட கேட்டான், இந்த பைபிள் எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லாமே பழைய ஏற்பாடு எல்லாமே இஸ்ரேல் மக்களுக்கு எழுதப்பட்டது, அந்த கதையெல்லாம் அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்கு, நீ அதை கொண்டு வந்து ஏன் தமிழகத்தில் விற்கிறே அப்படின்னு கேட்டான். தமிழ் மக்களுக்கு எனக்கு என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ அந்த பையன் கேட்டோன்னையும் எனக்கும் சற்று புரியல அந்த காலத்தில். அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்துகிறாரு, புதிய ஏற்பாட்டில் அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதனால மட்டும் அவங்க இஸ்ரவேல் அல்ல, அவர்கள் நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். யாரையெல்லாம் நான் அப்படி தெரிந்து கொள்கிறேனோ அவங்க எல்லாருமே இஸ்ரவேல். இப்போ யாக்கோபுக்கு ஒரு பேர் இருந்துச்சு யாக்கோபுன்னு, அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இனிமேல் இஸ்ரவேல்னு அழைக்கப்படுவ அப்படிங்கிறார். அங்கிட்டு தான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உருவாகுது. அப்போ பாருங்கள், அப்போ ஆண்டவர் எதுக்கு அந்த பேர் அவருக்கு யாக்கோபுன்னு கூப்பிட வேண்டியது, ஏன் இஸ்ரவேல்னு கூப்பிட்றாரு? அப்போ த சோசன் பீப்புள் வில் பி கால்டு திஸ் நேம், அதுதான் அர்த்தம். அவருக்கு மட்டும் இல்லை, அவர் வழியில் யாரெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி நிற்க விரும்புகிறாங்களோ, தே ஆர் ஆல் கால்டு, அவங்க எல்லாருமே இஸ்ரவேல் என்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே வராங்க. இப்போ உலகத்தை கடந்து, அவங்க இஸ்ரவேலை கடந்து இந்தியாவில், இலங்கையில், இந்தோனேசியாவில், இப்படி இங்கிலாந்தில், இப்படி எந்த நாட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும், நீங்கள் ஆண்டவர் என்னையை தெரிந்தெடுத்துட்டார் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நான் பின்னாடி நிற்பேன், சீடனாக நிற்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மகனாக மகளாக மாறுறீங்க. இயேசுக்காக நான் பின்னாடி நிற்பேன், இயேசுவோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, யூ ஆர் அ டிசைபிள், யூ ஆர் சோசன் ஜெனரேஷன் ஆஃப் த பீப்பிள் ஆஃப் காட், கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ இனமாக இருக்கிறீங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கும்போது உங்களுக்கும் அந்த பெயர் உரித்தாகுது, இஸ்ரவேல் அப்படின்னு. அதனால தான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், இஸ்ரவேலே பயப்படாதே அப்படின்னு சொல்கிறோம். இஸ்ரவேலே பயப்படாதுன்னு உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது, சாமியார் இஸ்ரவேலுக்கு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தான், நீங்கள் துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்படாத. உன்னைய தெரிந்தெடுத்த கடவுள் உன்னை அப்படி விட்டுட மாட்டார். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, தந்தை தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, அப்படியே விட்டுடுவாங்களா? பிள்ளைகளுக்கு ஒன்றுங்கிற போது அந்த தாய் தந்தை துடித்து போகிறாங்களே, அதை விட அன்பு செய்யக்கூடிய ஒருவர் உண்டு. அப்போ அவர் என்னோட தான் இருக்கிறாரு, என்னை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்படி நம்புனீங்கன்னா அவர் செயல்படுவார். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் நிறைய நேரம் பாருங்களேன், நம்மளை சுற்றி 100 நல்லவங்க இருப்பாங்க, 99 நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 100 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, உறவுகள், நண்பர்கள். 99 பேர் நம்மளை நல்லா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, பாசிட்டிவாக பேசுவாங்க, யூ ஆர் வெரி குட் சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து நம்மளை சொல்லிடுவான், யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படி சொல்லிடுவாங்க. அப்போ உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த 99 பேர் நம்மளை பாசிட்டிவாக நினைக்கிறத நம்ம விட்டுட்டு, அந்த ஒருத்தர் சொல்கிற அந்த நெகட்டிவ் தான் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். யார் அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க தான் யோசிக்கணும். அப்போ உட்காந்து நம்ம பார்க்கணும், எத்தனை நன்மைகளால் ஆண்டவர் நம்மளை நிரப்பியிருக்கிறார். அதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி கொடுக்க முடியல, ஒரு நெகட்டிவ் நம்மளை அப்படியே தின்னுது பார்த்தீங்களா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மைகளின் நாயகனாய் அவர் இருக்கிறாருங்கிறத முதல்ல நம்பு. அவர் உன்னை நன்மைத்தனங்களால் நிரப்பிக்கிட்டே இருக்கிறாருங்கிறத நம்பு. அப்போ உனக்கு எல்லாமே நன்மையாய் மாறும் அப்படிங்கிறார். எதை விதைக்கிறையோ அதை தான் அறுப்பேன். எப்போ பார்த்தாலும் புலம்பல், எனக்கு அது இல்லை இது இல்லை. நீ நினைப்பது உன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கை, அதுவே உன்னுடைய எல்லாம், அதுவே உன்னுடைய உடல் நலம். இப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எஸ் ஏதோ நடந்துருச்சு, ஓகே லெட் அஸ் ஃபேஸ் இட், இதை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வேணும். தேவ பிள்ளைகளே, இப்போது இந்த காரியத்தை நம்ம குறித்து பேசுகிற போது, லூக்கா நற்செய்தியில் தேர்ச்சி பெறுவதை குறித்து நமக்கு இந்த பைபிளில் வருது பாருங்களேன். முதல் வாசகத்துக்குள்ளே போகிறேன் நான். தேர்ச்சி பெறுவதை குறித்து தீமோத்தேயு எழுதப்பட்ட அந்த 2வது திருமுகத்தில் கடைசி வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, 17வது இறைவசனம். இந்த முதல் வாசகத்தை நான் எப்படி வாசிக்க போகிறேன் அப்படின்னா, கீழேந்து உங்களுக்கு வாசித்து கற்றுக் கொடுக்க போகிறோம், கீழேந்து வாசிக்க போகிறோம், ஃப்ரம் டவுன் டு டாப். முதல் வாசகம், தாவீதின் மகன் வலப்புறத்தில் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ நீங்கள் தாவீதின் மகனாக இயேசு இருக்கிறாரு, அந்த தந்தைக்கு நீங்களும் மகனாக மாறணும். அதனால தான் இயேசு சாமி சொல்லிட்டு போனார், நீங்களாம் நண்பர்கள்னு சொல்லிட்டு போனார். யூ ஆர் மை சன்னு சொல்லலை, யூ ஆர் மை டாட்டர்னு சொல்லலை. அவர் சொல்லிட்டு போனார், நீங்களே நண்பர்களாக இருப்பீர்கள். அப்போ நண்பர்கள்னால் என்ன, வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி. அப்பா தான், பிதா தான் நமக்கு தந்தை. அப்போ நாமளும் மகனாக இருக்கிறோங்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும். அப்போ நான் இயேசுவை போல நான் தந்தைக்கு மகனாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? அப்போ நானும் செய்ய வேண்டியதை மகனை போல செய்தேன் அப்படின்னா, எனக்கும் கடவுள் வலப்புறத்தை கொடுக்கலனாலும் வலப்புறத்தில் ஒரு இடமாவது ஓரமாக கொடுப்பார் கண்டிப்பாக. அதுக்கு தான் இயேசு சாமி வலப்புறத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு நம்ம அழுத்தி அழுத்தி சொல்கிறோம், நம்மளுடைய விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம். தந்தையினுடைய வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார், அவ்விடத்திலிருந்து சீவேரி மருத்துவர் நடத்திருக்க வருவார். ஏன் வலப்புறத்தில் உட்கார்ந்துருந்தான்னா, இடப்புறம் உட்கார்ந்தா என்ன, அவர் பின்னாடி உட்கார்ந்தா நமக்கு என்ன? ஒய் த பிளேஸ்மெண்ட், வலப்புறம் இட் இஸ் அ ப்ராமினன்ட். அதாவது கடவுள் அவருக்கு முக முதன்மையான இடத்தை கொடுத்துருக்கிறார். அவர் இல்லாமல் தந்தை பேச மாட்டார். மகன் இந்த உலகத்துக்குள்ளே வந்து தந்தைக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டார். அதனால் தந்தை மகன் இல்லாமல் எதையும் இந்த மனு குலத்துக்குள்ளே செய்யவே மாட்டார். இந்த மனு குலமும் தந்தை அணுகணும்னா இயேசு சாமி இல்லாமல் போகவே முடியாது. அதனால தான் எல்லா ஜபத்தினுடைய நிறைவும் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபை மன்றாட்டிலையும் குருவானவர் சொல்லும்போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பூச புசத்தில் எழுதியிருக்கிற ஒரு மாடல். அதைத்தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இது திஸ் இஸ் அ சர்ச் ஆர்டர். நம்ம இதை வந்து மற்றவங்க இது புரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க எதையாவது நம்மளை பற்றி. சர்ச் ஆர்டரை நம்ம பார்க்கணும். சர்ச் நம்ம திருச்சபை வந்து நம்மளை சரியாக தான் வழி நடத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ இயேசுவோடு இருக்கிறவங்க தேர்ச்சி பெறுகிற பிள்ளையாக இருந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும், இயேசுவுக்கு சான்று பகிர்கிற அடையாளமாம். அதை தான் முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், பின்னாடியிருந்து வாசிக்கிறோம். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு இடைச்செருகளை நான் சொல்கிறேன். என்னன்னா, ஹவு டு ரீட் த பைபிள். நிறைய பேருக்கு ஒரே குழப்பம், பைபிளை எப்படி வாசிக்கிறது. எப்படி வாசித்தாலும் நீ தலைகளாக புஸ்தத்தை வச்சு வாசிக்க முடியாது, நேராக தான் வச்சு வாசிக்கணும். ஃப்ரைஸ்தலோ நிறைய பேர் பைபிளை எப்படி வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், திறந்து தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். பைபிள் திறந்து தான் வாசிக்கணும். அப்புறம் பைபிள் வாசிக்கணும்னா இன்னொரு காரியம் முக்கியமாக செய்யணும். என்ன செய்யணும் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா என்ன செய்யணும்னு? நிறைய பேர் சொல்லுங்கள், பைபிள் எடுக்கணும் அப்படி இப்படின்னு. எஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பைபிள் வாங்கணும். வீட்டில் ஒரே ஒரு பைபிள் வச்சுக்கிட்டு எல்லோரும் கும்மி அடிக்கக்கூடாது. அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு பைபிள் சொன்னோம், இப்போல்லாம் ஆளுக்கு ஒரு பைபிள், எல்லாம் படித்தவங்களாக ஆகிட்டோம். அதனால் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அ பைபிள். சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரிய பைபிள் தான் வாங்கி கொடுக்கணும். சும்மா சும்மா பாக்கெட் பைபிள் சொல்லி பின்னாடி சொல்ற மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடாது. அது விற்கிறவங்க வித்துட்டு போகிறாங்க. வாங்குகிற நாம அறிவோடு வாங்குவோம், பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுப்போம், நல்லதை கொடுப்போம், முழுமையை கொடுப்போம். அப்போ பாருங்கள், இந்த பைபிளை வந்து தொடக்கத்திலேருந்து வாசிக்கிறது ஒரு முறைமை, அது ஒரு மாடல். எடுத்தோன்னே இதுலேருந்து அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். உங்களை பழைய ஏற்பாட்டெல்லாம் வாசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேருக்கு அப்படி வாசிக்க முடியும் அப்படின்னா அப்படியே தொடர்ந்து போங்க. இன்னொரு வே ஆஃப் ரீடிங் வந்து, புதிய ஏற்பாட்டுன்னு நற்செய்தி பகுதியை முதல்ல வாசிங்க. வாசித்து முடிச்சுட்டு புதிய ஏற்பாட்டில் கடிதங்கள்லாம் வரும், பவுலடியாருடைய கடிதங்கள் இதெல்லாம், அதெல்லாம் வாசிங்க. அப்புறம் பின்னாடி பொது திருமுகங்கள் வரும், அதெல்லாம் வாசிங்க. இப்போ புதிய ஏற்பாட்டை முடிச்சுட்டு புதிய ஏற்பாட்டினுடைய புரிதலில் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே வாங்க. அப்போ உங்களுக்கு அங்கே வாசித்தனுடைய ரெஃபரன்சஸ் இங்கே இருக்கும். அப்போ உங்களுக்கு அப்படி வாசிக்கலாம். இதை ஒரு தடவை நீங்கள் எப்படியாவது ஒரு தடவை முழுசாக வாசிச்சிடணும். வாசித்து முடித்த பிறகு நீங்கள் என்னென்னா, ஒரு நற்செய்தியை வாசித்து அதனுடைய க்ராஸ் ரெஃபரன்சஸ் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும். மூன்று நற்செய்தி, மத்தேயும் மார்க் லூக்கா, இது ஒத்தமைவு நற்செய்தி சொல்லுவாங்க, சினாப்டிக் காஸ்பல்ஸ். இங்கே இருக்கிறது அங்கே இருக்கும், அங்கே இருக்கிறது இங்கே இருக்கும். யோவான் நற்செய்தி இல்லை என்டையர்லி டிஃப்ரெண்ட், அது ஒரு தியோலாஜிக்கல் புக். அது அந்த நற்செய்திக்குள்ளே நிறைய இறையியல் அழுத்தங்கள் நிறைய இருக்கும். அப்போ பைபிளுக்கு கீழே சில குறிப்புகள்லாம் போட்டிருப்பாங்க. அந்த குறிப்பு இந்த டெக்ஸ்ட் வேறு எங்கெங்கே இருக்குங்கிறத போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த க்ராஸ் ரெஃபரன்ஸில் வாசிக்கலாம். இன்னொரு வகையான ரீடிங் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் ரீடிங். இப்போ மனசு, மனம் அப்படின்னா அந்த மனம் அப்படிங்கிறது எங்கெங்கே பேசியிருக்குது, ஆசை அப்படின்னா ஆசைங்கிறதுக்கு பைபிள் என்னென்ன பேசுது அப்படிங்கிற கான்செப்ட் லெவலில் நம்ம என்ன செய்யலாம், பைபிளுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் பைபிளை ஒரு தடவை வாசி முழுசாக வாசி முடிச்சிடணும். வாசி முடித்த பிறகு நீங்கள் இப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணினீங்கன்னா திஸ் புக் வில் பி வெரி என்ஜாய். நீ ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை வாசிக்க 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 இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறத விட அது உங்களை வழி நடத்தும் அப்படி தான் நான் சொல்லுவேன். இது வழி நடத்தும், அதை தான் நம்ம ஆசீர்வாதம்னு சொல்லுவோம். என்ன செய்யணும், எப்போ செய்யணும், வழி நடத்தும். பாருங்கள், எல்லாம் நிறைய புத்தகம் வருது உலகத்தில், எல்லா மதங்களும் புத்தகம் வச்சுருக்காங்க, எல்லா மத புத்தகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே புத்தகம் வச்சுருக்காங்க, பைபிளும் அதே மாதிரி இருக்குது. அறிவியல் புத்தகங்கள் இருக்குது, படிக்கிறதுக்கு அறிவுக்குரிய புத்தகங்கள் இருக்குது. எந்த புத்தகமாவது ஒரு 5 வருஷத்தை தாண்டி போயிருக்குதா பார்த்தீங்களா? இந்த புத்தகத்துக்கு வயசு என்னன்னு நான் கேட்பேன். இந்த புத்தகத்துக்கு வயசு என்ன பார்த்தீங்கன்னா, இயேசுசாமி வந்து 2000 வருஷம், 2020 ஆயிடுச்சு. இயேசுடைய காலத்தை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய நூலுக்கான ஒரு காலகட்டம், சும்மா ரஃப்பாக போடுறேன் நான், நம்ம எக்ஸாக்டாக நான் போகலை. 2020 வருஷம் இயேசுசாமி பைபிளில் கையில் பைபிள் வச்சுருந்தாரா அப்படின்னா வச்சுருந்தார். பைபிளுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலை, ஆனால் ஜெபக்கூடத்தில் போகும்போது 8 சுருள் வச்சுருக்கிறார். அது என்ன 8 சுருள்? எசையாவினுடைய புத்தகம். அப்போ எசையா இயேசுவுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்? அவர் அங்கே 650 வருஷத்துக்கு நடுவில் அவர் அங்கே இருக்கிறார். ஒரு 700 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மற்ற புத்தகங்கள்லாம் மற்ற இயர், ஒரு ரஃப்பாக நான் சொல்கிறேன் எளியவர்கள் புரிந்து கொள்கிறதுக்காக, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதிலேருந்து இருக்கிற ஒரு இதனுடைய வயசு பார்த்திங்கன்னா 3000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ரஃப்பாக நான் ரொம்ப எக்ஸாக்டாக பேசலை, அறிவாளிகள்லாம் இன்னும் கொஸ்டின் பண்ணாதீங்க. 3000 வருஷம் ஒரு எளியவர்களுக்காக நான் பேசுகிறேன். 3000 வருஷம் குத்து மதிப்பாக நம்ம சொல்லலாம். அப்போ 3000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு புத்தகம் இன்றைக்கும் உயிரோடு நம்ம கையில் இருக்குதுன்னா எந்த புஸ்தகமும் அப்படி ஜெயிக்கல பார்த்தீங்களா? இந்த புஸ்தகம் இப்படி இருக்குன்னா இதை கேட்குறவங்க கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும், இந்த புஸ்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது. இன்றைக்கி நீ வாசிக்கிற போது ஒரு அர்த்தத்தை கொடுக்குற இந்த புஸ்தகம், நாளைக்கு வேறொரு பிரச்சனையில் நீ இருக்கிற போது அதே வசனம் வேறொரு செய்தியை உனக்குள்ளே வைக்கும். இதுதான் இந்த புஸ்தகத்தோட அதிசயம். தேவ பிள்ளைகளே, பைபிளை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், இப்போ செய்திக்குள்ளே வரோம். அதனால தான் சொல்கிறோம், பைபிளை வாசிங்க, இப்படி வாசிங்க, அப்படி வாசிங்க, எப்படியாவது வாசிங்க. வாலிப பிள்ளைகள் வாசிங்க, கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்களேன், முதல் நாள் பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அடுத்த வாரம் என்கேஜ் பண்ணுறாங்க, அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் டைவர்ஸுக்கு வந்துடுறாங்க. எப்போதுமே பாருங்கள், திருமண காரியங்கள் வந்து தள்ளி போடணும். 6 மாதமாவது தள்ளி போடுங்க, பார்த்துருங்க, பேசிடுங்க, எல்லாம் பேசிடுங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்யணும், ரெண்டு பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் டேர்ம்ஸில் சொல்கிறேன், பசங்க டேர்ம்ஸில் சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் உறவாட விட்டு உறவாடுங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் நீங்கள் வேதத்தோடு பயணிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறோம், எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி இந்த மகனை நினச்சி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மகள் வேதம் வாசிக்கணும், திருப்பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கணும், அந்த மகன் அந்த மகளுக்காக ஜெபிச்சு துதிக்கணும். சரியாக இருந்தால் கடவுள் சேர்த்து வைப்பார், இல்லைன்னா பாதியிலேயே அவர் பிச்சு விட்டுருவார். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்துட்டால் சந்தோஷம் தானே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்படி விலகி போய் கல்யாணம் ஆகி டைவர்ஸுக்காக நிற்கும் போது ரொம்ப பாரமாக இருக்கிறது. அப்போது இந்த துணை நமக்கு ஏற்ற துணை தானா இன்றைக்கி தெரியாத நிலை. ஏன்னா எல்லாம் அவசரகதியில் போயிட்டே இருக்கிறோம். அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் கருக்கு வாய்ந்தது, இருபுறமும் கருக்கு வாய்ந்தது, அது எவ்வளோ தூரம் பாயுது, எல்லாமே இருக்கிறதுங்க. நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ பாருங்கள், இந்த இறைவசனம் சொல்லுது பாருங்கள், நம்ம எப்படி போகணும், தேர்ச்சி பெறணும். இவ்வாறு, கடைசி வார்த்தை வாசிக்கிறேன், 17வது இறைவசனம், இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இவ்வாறு, இவ்வாறுனா எவ்வாறு, அடுத்து முந்தின வசனம் வாங்க. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. மறைநூல் அனைத்தும், இது உள்ளே இருக்கிற எல்லாமே, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சிவிப்பதற்கும் பயனுள்ளது. பார்த்தீங்களா, த பர்பஸ் ஆஃப் ரீடிங் திஸ் பைபிள். அப்போ இந்த பைபிளுடைய வெயிட்டேஜ் என்னங்கிறது தெரியுது பார்த்தீங்களா. அப்போ இவ்வாறு அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் என்ன, நீங்கள் பைபிள் படிக்கிற பிள்ளையாக இருக்கணும். படிச்சிங்கன்னா இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெறுகிறார். நீங்கள் பைபிளை வாசிக்கணும், அதில் இருக்கிறது நம்மக்கிட்ட செயல்பட நம்ம அனுமதிக்கணும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை 15வது இறைவசனம், நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்றறிந்திருக்கிறாய், இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க உள்ளது. அப்போ திருமறை நூல், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக்கிட்ட சில அற்புதமான காரியங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. 14வது இறைவசனம், நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். இப்படி எந்தெந்த இதில் நீ ஆண்டவருடைய காரியத்தில் கற்று அறிஞ்சு வச்சிருக்கிறியோ அதில் உறுதியாக நிலைச்சு நில். யாரிடம் கற்றா என்பது உனக்கு தெரியுமே, யார் சொல்லிக் கொடுக்குறா, ஆண்டவரே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்கள், 13வது இறைவசனம் மேலே வரேன். அடுத்தது, தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள், ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். இப்போ நீங்கள் தீயவர்களாக கேடுருகிறவர்களாக இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, ஏமாந்து போவீங்க, நீங்கள் கேடுருவீங்க. அப்போ நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீ யார் அப்படிங்கிறத உன் செயல்கள் உனக்கு காட்டி கொடுக்குது. 12 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவிடம், கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலொருவர். துன்பம் வரும், துயரம் வரும். அப்போ இந்த துயர நேரத்தில் நீங்கள் வார்த்தையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் பலப்படுவீங்க, ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா பலன் அடைவீங்க. ஆண்டவரோடு இல்லாதவங்க என்ன செய்வாங்க, தீய காரியத்துக்குள்ளே போவாங்க, தீமைகளுக்குள்ளே போய் தங்களை என்ன செய்வாங்க, இணைச்சிக்கொள்வாங்க, அவங்களாம் கேடு வருவாங்க, தோற்று போவாங்க. 11வது இறைவசனம், அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திரியாவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும், இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன், இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறாரு. 10வது இறைவசனம் சொல்லுது, இவ்வாறுன்னு கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று. அப்போ நம்மளை தோக்கடிக்கிறது எது, வெற்றியடைய செய்கிறது எது அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. 10வது இறைவசனம் சொல்கிறார், என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை நீ பின்பற்றி வந்திருக்கிறாய். இப்போ இதெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறாரு பவுலடியார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வசனமும் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை ட்ராவல் பண்ணி சிந்திக்க வச்சிருக்குது. அப்போ என்னுடைய செயல்பாடுகள் இந்த பின்பற்றின இந்த அவங்க திமோத்தையை பின்பற்றுகிற அந்த காரியத்தை போல் இருக்கிறதா, நடத்தை, நம்பிக்கை, நோக்கம், எதற்காக நான் கோயிலுக்கு போகிறேன், எதற்காக சாமி கும்பிட்றேன், ஏதா என்னுடைய நம்பிக்கை வாழ்க்கை எப்படி இருக்குது, ஐ பர்ஃபெக்ட் வித் மை செல்ஃப், இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று. பாருங்கள், நீங்கள் தேர்ச்சி அடையணும், ஜெயிக்கணும். பைபிளில் லூக்கா நற்செய்தி 6:40 சொல்லுது பாருங்கள், சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் பட்டு. இந்த பட்டுனா அதில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கடவுள் ஒரு சேஞ்ச் கொடுக்குறார், சீடர் குருவை விட பெரிய ஆள் கிடையாது, கீழே தான். ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார். நம்ம இயேசுவை போல் இருப்போம். அப்போ இயேசுவை போல இருக்கிறீன்னா இயேசுக்கு கிடைச்ச மகிமையை, கொடுத்த மகிமையை கடவுள் உனக்கும் கொடுப்பார். அப்போ தான் நம்ம அற்புதம் செய்வோம். இயேசு செய்தார், அவர் சொன்னார், என்னை போல எல்லாம் செய்வாங்க அப்படின்னாரு. இந்த அற்புதங்கள் எல்லாரும் என்னை விட அதிகமாக செய்வாங்கன்னாரு. அப்போ குருவை போல எப்படி நீ செயல்கள் செய்ய முடியும்னா, நீங்களும் நானும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கும்போது. கொலோசியர் 4:12 சொல்லுது, இயேசு கிறிஸ்து இயேசுவின் பணியாளரும் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவருமான எபிப்பரா உங்களை வாழ்த்துகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுளத்தை, எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டுமென இவர் எப்போதும் உங்களுக்கு இறைவனிடம் வருந்தி வேண்டிக் கொண்டே இருக்கிறார். வருந்தி, வருந்தினா என்ன? நல்லா உடலை வருத்தி வேண்டுறது, முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறது, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது. உபவாசம் இருங்கன்னு திருச்சபை சொன்னால், இன்னைக்கு காலையில் உபவாசம் இருக்கணும் பை ஆர்டர் சர்ச் சொல்லியிருக்கு, அதனால 12 இட்லி சாப்பிட்றத ஒரு 6 இட்லி சாப்பிட்டுக்கலாம், 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம், நடுவில் நடுவில் ஜூஸ் குடிச்சிக்கலாம். இதெல்லாம் வருந்தி செய்கிறதா யோசிங்க. என்ன அப்போ இது வருந்தி அவர் வேண்டுறார் பாருங்க, எதுக்கு? இதெல்லாம் நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டும் என. அப்போ தேர்ச்சி பெறணும்னா நிலைத்து நிற்கிறது. தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 5:13 சொல்லுது, பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே, நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர். இப்போ நம்ம நிறைய பேர் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு கூப்பிட்டு ஒரு 10 கேள்வி பைபிள்லேருந்து கேட்டால் தெரியாது அவங்களாம் யாருன்னா, பால் குடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க. கோயிலுக்கு போகிறோம், ஏன் சர்ச்சை இதை சொல்லுது தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நேரம் ஒன்றுமே ஓடாது அவங்களுக்கு. இந்த பால் குடிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும், அப்புறம் ஒரு மாதிரி மந்த நிலை வந்துடும். அப்போ என்ன செஞ்சுருவாங்க, வெளியில் ஓடிடுவாங்க. அங்கே போய் நின்றுட்டு இங்கே ஒன்றும் இல்லைங்கிறது இல்லை, இல்லை நீ இங்கே பால் குடிக்கிற ஸ்டேஜிலேயே இருந்துட்ட. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் அடுத்த நிலைக்கு, தேர்ச்சி பெற்ற நிலைக்கு உள்ளே வரணும்னா ஆண்டவரை குறித்த காரியத்துக்குள்ளே நீங்கள் தேடணும், அறிவு நிலையை ஆண்டவர் பக்கம் வைக்கணும். 2 தீமோத்தேயு 3:17 சொல்லுது, இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அப்போ நற்செயல் செய்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடைக்கிறது எங்கே அப்படின்னா, நீ தேர்ச்சி அடைகிற அப்படிங்கிற நிலையில் தான். அப்போ நம்ம தேர்ச்சி அடையணும். எப்படி தேர்ச்சி அடையணும்? ஒரு சோதனை வருதா, அதை நீ வெற்றி கொள்ளணும், அதை எதிர்த்து நிற்கணும். எஸ் திஸ் ஐ வில் அவாய்ட் டுடே, ஐ வில் நாட் ஸ்பீக் திஸ் டுடே, ஐ வில் நாட் டச் திஸ். ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இந்த உணவை விரும்பி சாப்பிடுவேன் ஃபாதர், நீங்கள் சொன்னதுலேருந்து என் வாயை கட்டுறேன் ஃபாதர். எஸ் தட் இஸ் த லைஃப். கடவுளுக்காக நம்ம கொடுக்கணும். அப்போ நீ என்ன கொடுக்குற ஸ்பெஷலாக? ஸோ கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். எல்லாரும் கொடுக்குற மாதிரி சும்மா போய் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் நான் போய் ஓரமாக உட்காந்துட்டு வருவேன், ஐ கிவ் மை செல்ஃப் டு காட். நோ நோ நோ, கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். கடவுள் அவங்கள பார்ப்பார். இப்படி இந்த அவிலா தரசம்மா வந்து காயங்களை கொடுப்பாங்க, அவங்க வேதனைகளை. ஒரு முறை அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வண்டி கொடை சாஞ்சிருது, அவங்க அடிபட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துகிறாங்க. அப்போது காயத்தோடு இருக்கும்போது, இயேசுவே நன்றி அப்பா அப்படிங்கிறாங்க. இயேசு சிரிச்சுக்கிட்டே வந்து நின்னாராம். சிரிச்சுன்னு நான் அப்போ சொல்கிறாங்க, அவங்க இயேசுகிட்ட பேசுகிறாங்க, அவங்க இயேசுவை முகமுகமாக பார்த்து பேசுகிறவங்க மிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இவ்வளோ காயப்பட்டு கிடக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சுட்டு வந்து நிற்கிறீங்க, எனக்கு உதவி செய்ய நீங்கள் வரலையே அப்படின்னப்போ அவர் சொன்னாராம். இயேசு சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் துன்பப்படும் போதும் என்னை குறித்து யோசிக்கிறாங்கல்ல, அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாம், அதனால தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா துன்பம் வரும்போது நம்ம யாரோ கடவுளை நன்றி செலுத்துவோமா? இல்லையே, ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், நற்செயல் செய்ய அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அப்போ தான் நற்செயல் செய்யவே முடியும். அப்போ நற்செயல் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட போய் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு கூடாது, நம்மளை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்மளை யோசி, நான் நற்செயல் செய்கிறேன்னா என்னுடைய செயல் 4 பேருக்கு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குதான்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் தான் பிசாசு என்ன செய்வான், நம்மளை அறிவை பயன்படுத்தி நம்மளை கொண்டு உள்ளே நுழைப்பான். அது உள்ள அந்த நற்செயல் செய்கிறவங்களை கெடுக்கிறதுக்கான சில அடையாளமாக நம்ம நின்றுடுவோம். அப்போ தான் நம்ம யோசிக்கணும், நான் செய்யக்கூடிய எந்த காரியம் நற்செயல்குடைய அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பயணிக்கிறவங்க தன்னிலையே உணர்ந்து மாற்றிக்கொள்வாங்க, இல்லாட்டினா அவங்க இருக்கிறதையும் கெடுப்பாங்க. பிசாசு இப்படித்தான் நமக்குள்ளே வேலை செய்வான். 2 தீமோத்தேயு 3:8 சொல்லுது, என்னே எம்பிரே என்போர் மோசை எதிர்த்து நின்றது போல இம்மனிதர்களும் உண்மையை எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் சீரழிந்த மனம் கொண்டவர்கள், விசுவாசத்தில் தேர்ச்சியற்றவர்கள். இந்த சீரழிந்த மனம் கொண்டவங்க, விசுவாசத்தில் தேர்ச்சியற்றவங்க, ஜெயிக்காதவங்க, வெற்றி பெறாதவங்க இவங்க யாருன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, தீமோத்தேயு 2:3 1:21 இருக்குது. தேவையற்ற பேசுகிறவங்க, கலகத்தை ஏற்படுத்துகிறவங்க, எப்போ பார்த்தாலும் குறை பேசுகிறவங்க, ஐ ஆம் பர்ஃபெக்ட், யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, எவ்ரி திங் இஸ் நாட் ஓகே, ஒன்லி மை செல்ஃப் இஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே வராங்க. இப்படியே நான் பேசிக்கிட்டே இருந்தேனாக்க உங்களுக்கு நிறைய செல்ஃபோனில் ஜிபி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நெட்டு நீங்கள் நிறையா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்டவருடைய காரியம் மிகவும் பாருங்கள் எவ்வளோ அளப்பரிய விதத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாஞ்சையோடு தேடுவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அதோடு நின்றுடாதீங்க, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிங்க. கடவுள் இவ்வாறு கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று, நீங்கள் தேர்ச்சி பெற முயற்சிக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல எக்ஸாம் எழுதி ஆகணும். வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டால் தேர்ச்சி அடைஞ்ச முடியுமா? நிறைய பேர் அப்படி தான் உட்காந்துருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போனோமா, கறியை வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு அரட்டை இறங்க பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக அடுத்த நாள் வேலைக்கு போயிடுது. அடுத்த வாரம் வரும்போது பூசிக்கு போகிறது, கறி வாங்கிட்டு வர்றது, வீட்டில் செஞ்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து, இது தேர்ச்சி இல்லை. இல்லை இல்லை, நீ நன்மை செய்ய போகணும். அங்கே தான் எக்ஸாம் நடக்குது. அங்கே யாராவது கஷ்டப்படுவாங்க, போகணும். ஹலோ பிரதர், ப்ரைஸ் தி லார்ட், யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, கேட்கணும். யூ ஹாவ் டு இன்வால்வ் யுவர் செல்ஃப். அவங்களா கேட்கட்டும், ரொம்ப கட்டிவிடுவான் ஜாமி, எங்கேயும் போகப்படாது. நான் ஒரு சகாய மத கோயிலில் இருந்தேன். அங்கே சில நண்பர்கள் வின்சென்டி பால் சபை நடத்திட்டு இருந்தாங்க. எல்லாம் பெரியவங்க, எல்லாம் வயது முதிர்ந்தவங்க. அங்கே வாசப்படியில் நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்க போய் ஒரு பிச்சைக்காரர் நல்லா வாட்ட சட்டமாக இருந்தார். ஏயா நீங்கள் உட்காந்துருக்க, உனக்கு என்னையா கஷ்டம் அப்படி இப்படின்னு. அவர் எனக்கு வேலையெல்லாம் கொடுக்க யாரும் இல்லை, இங்கே வந்து உட்காந்துட்டேன். அவரை மெதுவாக அவங்க பேசி அவரை எடுத்து அவரை வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு காவல் புரியிற அந்த காவலாளியாக மாற்றி அவர் ஒரு நாள் யூனிஃபார்மோடு வந்து என் முன்னாடி வந்து நின்னார் பாருங்கள். எனக்கு அடையாளமே தெரியல. அப்போ பாருங்கள், நிறைய பேர் பிச்சைக்காரங்களாகவே இருக்க நினைப்பாங்க. அவர் வெளியில் வர நினச்சார், அப்போது இவங்க உதவி செய்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நிறைய பேர் இப்படி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நல்ல காரியம். ஒரு முறை அந்த கேட்டில் போய் நின்று நான் பேசிக்கிட்டு இருப்பேன் பிச்சைக்காரர்களோட. அவங்க பாருங்கள், ஒரு ஒரு இடம் காலியாக இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன் அந்த உட்காந்துருக்கவங்ககிட்ட, இந்த இடம் காலியாக இருக்கே, அங்கே நான் வந்து உட்காந்துக்கவான்னு கேட்டேன். எனக்கு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ பிச்சைக்காரர் அந்த பக்கத்தில் கோபால் வருவான், கோபால் இங்கே தான் வருவான், கோபால் வரும், நீங்களாம் அறக்கூடாது அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருந்த அம்மா. பாருங்கள் எவ்வளோ எளிய மக்கள் பாருங்களேன். ஒரு சாமியார் அங்கி போட்டுட்டு வந்து இந்த இடத்துல நான் உட்காந்துக்கிட்டான்னு கேட்குறாரு அப்படின்னு கூட யோசிக்க தெரியாத பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நாம் வந்து எல்லாம் எனக்கு தெரியும்னு நம்ம நெஞ்சை நிமிதிக்கிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் அறிவை வச்சுருக்காரா? இப்படி யோசிக்க முடியாத பிள்ளைகளுக்காக நம்ம யோசிக்கணும். அதுதான் நற்செயல். அதை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிடித்தமானவர்கள். யோசித்து பாருங்கள். காட் பிளஸ் யூ.